நாமங்களை தினமும் கவனமாக உச்சரிப்பதனால் அவனது நாவில் இயற்கையான சுவை உண்டாகி அந்நோயை படிப்படியாக வேரோடு சாய்த்துவிடும். ஸோ யாருக்கெல்லாம் மஞ்சக்காமாலை வந்திருக்கு? ஸோ மஞ்சக்காமாலை வந்திருக்கும் போது இனிப்பை கொடுத்தா அதனுடைய உண்மையான சுவை தெரியாது, கரெக்டா? அந்த நோயில் நம்ம ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது இனிப்பினுடைய சுவை நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு இனிப்பு தான் மருந்து. காமாலை வந்தது அப்படின்னா பல மருந்தோட சேர்ந்து இனிப்பும் கொடுப்பாங்க. கரும்பு சாறு குடிக்க சொல்லுவாங்க, அது குடிச்சு சொன்னாங்களா? தினமும் குடிச்சு. ஸோ கரும்பு சாறு குடிக்கப்பாங்க, இனிப்புனுடைய சுவை தெரியாது, ஆனா அந்த இனிப்பு தான் மருந்து அதுக்கு. ஸோ அந்த இனிப்பு தான் மருந்துங்கும் போது அதையே திரும்பி திரும்பி எடுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் படிப்படியாக குணம் எந்த நோய் எந்த அளவுக்கு குணமாகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய சுவை தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நோய் எப்போ பூர்ணமாக குணமாயிடுதோ அப்போ அதனுடைய முழு சுவை ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலை இதெல்லாத்தையும் கற்கண்டு அதாவது இனிப்போட ஒப்பிடுறார். நம்மளால கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலைய புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய ரசத்தை அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு ருச்சி இல்லாம இருக்கும். சோ நம்ம ருச்சி இல்லாம இருக்கக்கூடியதுனால இந்த நிலை வந்து அவித்யாவுக்கு ஒப்பிடுறார். நம்ம எல்லாரும் அறியாமையில இருக்கோம், அறியாமையில மயக்கப்பட்டு கிடக்குறோம். அறியாமை வந்து இங்க மஞ்சக்காமாலைக்கு ஒப்பிடப்படுது. சோ அந்த மஞ்சக்காமாலை நோயால பாதிக்கப்பட்டவனுக்கு எப்படி இனிப்பினுடைய சுவை தெரியாதோ அதே மாதிரி கிருஷ்ணர் இங்க சாரி ரூப கோஸ்வாமி இங்க யார் ஒருத்தர் அவித்யா அறியாமையில இருக்காங்களோ அவங்களால கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலையினுடைய ருச்சிய தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற. சோ ஆனா அதே சமயத்துல எப்படி மஞ்சக்காமாலைக்கு இனிப்பே மருந்தாகுதோ கரும்பு சாறே மருந்தாகுதோ அதே மாதிரி கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலைகள் இதுவே நமக்கு நம்மளுடைய அறியாமையை விளக்கி பூர்ண சுவையை கொடுக்கக்கூடிய விஷயமாயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கிருஷ்ணருடைய நாமத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ராம குருச்சி இல்லையே அப்படின்னு. ஆனால் கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலை இந்த நாளிலுமே நமக்கு ருச்சி இல்லாட்டியும் கூட நம்ம அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், தொடர்ந்து பகவானுடைய ரூபத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கணும், தொடர்ந்து பகவானுடைய குணங்களை பத்தி நம்ம கேட்டுட்டே இருக்கணும், தொடர்ந்து பகவானுடைய லீலைகளை பத்தி நம்ம கேட்டுட்டே இருக்கணும். இப்படி இந்த செயல்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அப்ப நம்ம படிப்படியா இந்த அவித்யா அறியாமை அப்படிங்கறதுல இருந்து விடுபட்டு நம்ம இதனுடைய ருச்சிய அனுபவிக்க முடியும், கிருஷ்ண பக்தனுடைய ருச்சியை அனுபவிக்க முடியும். அதுதான் இங்க வந்து ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்ற. பிரபுபாத் அவருடைய பொருளுரையில எப்படி விளக்கம் கொடுக்கிறாருன்னு பாக்கலாம். பிரபுபாத் சொல்ற இதை விளக்கி இத நான் இப்ப என்ன சொல்லணும் அதை முதல்ல ரெண்டு பேராகிராஃப்ல சொல்லிட்டு அதுக்கடுத்து எப்படி ஒருத்தனுடைய உண்மை நிலை என்ன, எப்படி ஒருத்தன் கஷ்டப்படுறான் அதை பத்தி பிரபுபாத் வந்து விளக்க ஆரம்பிக்கிறார். ஜட உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஜட சக்திகளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவாத்மாவினுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா ஜீவரோ சுரூபோய் கிருஷ்ணர் நித்யதாஸ், கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவகனா இருக்கிறது தான் ஜீவாத்மாவினுடைய உண்மையான நிலை. ஆனா அந்த நிலையிலிருந்து நம்ம பிறண்டு இருக்கோம், அந்த நிலையிலிருந்து விலகி இருக்கோம். பிறண்டு இருக்கோம்னா கூட கொஞ்சம் அது பக்கத்துல இருக்கிற மாதிரி ஆயிடும். அந்த நிலையிலிருந்து நம்ம விலகி இருக்கோம். ஸோ அந்த நிலையிலிருந்து நம்ம விலகி மாயைக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். பிரபுபா இங்க சொல்ற மாயின் இந்த உலகம் துராஷயா அதாவது தவறான இழப்பிடும் அப்படின்னு அறியப்படுது. ஸோ இதுல நம்பிக்கை கொண்டு இங்கே மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நம்ம இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கோங்க, இதன் மூலமா மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னா அந்த அறிவுரை கொடுத்தோம்னா அதை ஏத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஸோ இந்த மொத்த பிரபுபாத் வந்து அவருடைய மிஷன் கொண்டு வர்றாரு இங்க உள்ள, அவருடைய குறிக்கோளை உள்ள கொண்டு வர்றாரு இந்த பொருளுரையில. இந்த மொத்த அறியாமைக்கு தீர்வாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது. இந்த அறியாமை எல்லாத்துக்கும் தீர்வு காணணும். இந்த மக்கள் எல்லாரும் மிக மோசமான நிலையில இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காணணும் அப்படிங்கிற கருத்துக்காக நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் பண்றோங்கிற. சோ அதுக்கடுத்து பிரபுபாத் வந்து சமுதாயத்து மேல குற்றம் சாட்டுறாரு. அரசியல்வாதிகள், தத்துவவாதிகள் மற்றும் விஞ்ஞானிகள் இவங்க எல்லாம் குருடர்களாகவும் நாத்திகர்களா இருக்காங்க. குருடங்க குருடங்களை வழிகாட்டினா என்ன ஆகும், ரெண்டு பேரும் போய் சாக்கடையில விழ வேண்டியதுதான். ஒரு குருடன் ஒரு குருடனுக்கு வழிகாட்டினா ரெண்டு பேரும் சாக்கடையில விழ வேண்டியதான். ஆனா இது வந்து நம்ம சொல்லும் போது ஹே 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 இது எங்க நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம குருடர்களால் நம்ம வழிகாட்டப்படுறதுங்கிறது சாத்தியமா ரொம்ப சர்வசாதாரணமா நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து தினமும் நடைபெற்று இருக்கக்கூடியது. பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்வோம், அந்த செயல் செய்யும் போது அது நமக்கு தெரியாது, அது எப்படி பண்றதுன்னு தெரியாது, அதனால நம்ம குருடங்க. ஆனா நம்ம போய் குருடங்கிட்ட வழி கேட்போம், இதை எப்படிங்க செய்யறது அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், அவன் தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், இப்படி போங்க, இது இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி வழிமுறை சொல்லுவோம். என்ன ஆகும் கடைசியில, ஒட்டு மொத்தமா எல்லாம் காலியாகும். இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில யாராவது ஒரு உதாரணம் சொல்லி பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில நடந்தது ஒண்ணுமே நடந்தது இல்லையா, அவனுக்கே தெரியாது நமக்கு அட்ரஸ் தெரியலன்னு குருடனாதான் இருக்கும். ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம நம்ம குருடன் கிட்ட போய் கேக்கும், அவன் வந்து இப்படி போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவான். அங்க போய் கேளுங்க, அங்க போய் கேட்டா அங்க ஒண்ணும் இருக்காது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல அனுப்பிச்சு விட்டுருப்போம். இது சர்வசாதாரணமா நடக்கக்கூடியது. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கே தெரியாம பல நேரங்கள்ல நடக்கும். ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா சமையல்ல ஏதாவது இதுல எவ்வளவு இது எப்படி செய்யறது வெந்திருச்சான்னு பாரு, நம்ம கோவில நடந்தது சமீபத்துல ஒருத்தருக்கு ஒரு பொருள் செய்ய ஒரு பக்தர் கேசவமாபுரு ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டு இருந்தார். அவர் அதை செஞ்சதில்லை அது வரைக்கும். ஆனா அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாரு. செய்யறவர் வந்து செஞ்சுட்டே இருந்தாரு, அது எப்படி செய்யறதுன்னு தெரியல, இருந்தா அதாவது ரெசிபி தெரியும், எந்த நேரத்துல நிறுத்துறதுன்னு தெரியாது, நின்றுட்டே இருக்கிறார். அவர் வந்து தெரியாத இன்னொரு ஆள்கிட்ட சஜஷன் கேட்கிறாரு, ஸ்ரீ விஷ்ணு பிரபுட்ட, பிரபு இது வெந்துருச்சா, இந்த நேரத்துல நிறுத்திடலாமா, இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடணுமா. அவரு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போடு, இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னொரு அரை மணி நேரம் ஆகணும் அப்படின்னு அவர் வந்து சஜஷன் கொடுக்குறாரு. உடனே என்னாச்சு, கடைசியில ஸ்வீட்டு கல்லு மாதிரி வந்தது, சபு 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 சபுன்னு. ஸோ இப்படிதான் இது வந்து இயற்கையா நடக்கிறது. குருடன்கள் வந்து குருடர்களால் வழிகாட்டப்படுறது. ஸோ இது வந்து சின்ன சின்ன விஷயத்துல ஆகும்போது பெரிய விஷயம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல அதாவது இப்ப ஒரு ஸ்வீட்டு ஓகே முடிஞ்சு போச்சு, ஒரு அட்ரஸ் தேடி போறோம் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குருடர்களால் வழிகாட்டப்பட்டிருக்கோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல குருடர்களால் வழிநடத்தப்படும் போது பிரச்சனை கிடையாது. ஆனா பிரபுபாதிங்க குறிப்பிடுறது பெரிய பெரிய விஷயங்கள், அரசியல்வாதிகள், தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள், இந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது. ஒரு உதாரணத்தை பாத்தீங்கன்னா, ஒரு விஞ்ஞானிகள்கிட்ட போய் இந்த உலகம் எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கே தெரியாது. ஆனா அவன் ஒவ்வொரு தத்துவம் வச்சிருப்பான், அவன் ஒவ்வொரு கற்பனை வச்சிருப்பான். அவனே குருடன், நம்ம குருடனா இருக்கோம். ஆனா அந்த குருடன்ட்ட போய் வழி கேட்டோம் அப்படின்னா நம்ம எங்க போவோம், சாக்கடையில தான் போய் விடுவோம். ஸோ அது மாதிரி குருடர்கள் குருடர்களால் வழிகாட்டப்படுறது இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப பிரபலமா நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழகத்துல எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வந்தா என்ன ஆகும், ஒவ்வொருத்தரையும் நம்ம மக்கள் எல்லாரும் குருடர்களா இருக்கிறாங்க, ஆனா எப்படி சமுதாயத்தை வழி நடத்துறதுன்னு தெரியாத குருடர்கள்கிட்ட நம்ம வந்து நாட்டை ஒப்படைக்கிறோம். ஸோ நம்ம குருடர்கள், ஆனால் குருடர்கிட்ட போய் நம்ம நாட்டை ஒப்படைக்கிறோம். அதனால நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க சமுதாயத்தில். இன்னைக்கு இந்த மைக் ரொம்ப சத்தமாக இருந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கும் தெரியும். நம்ம ஜனங்க இதே இது ஆன்மீகத்திலையும் நடக்கும், குருடர்கள் குருடர்களால் வழி நடத்தப்படுறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம கோயிலுக்கு எய்த்தாப்புல ஒரு வீட்டுல ஆட்டை வீட்டு வாசல்ல ஆட்டோட தலைய கண்ண தினம் தலைய வெட்டி அந்த ஆட்டு தலைக்கு ஆரதி பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான நிகழ்ச்சின்னு யோசிச்சு பாருங்க. அது மூலமா அவங்க எங்க போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கு யாராவது ஒரு குருடன் வழிகாட்டிச்சிருப்பான், ஆட்டை வெட்டு இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு எவனாவது ஒரு குருடன் வழி சொல்லியிருப்பான். அந்த குருடன் வழிகாட்டினதுனால இந்த குருடங்க போய் எல்லாம் சேர்ந்து நரகத்துக்கு பயணம் பண்றாங்க. இது வந்து இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க பிரபுப்பா ரொம்ப வருத்தத்தோட தெரிவிக்கிறார். இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். நம்ம அவங்கள வந்து நிந்திக்கிற மாதிரி தெரியும். எப்படி நீங்க வந்து ஒரு பக்கம் சொல்றீங்க, திருநாத்தபி சுனிச்சேன தரோரப்பி சகிஷ்ணா மானினா மானதேன கீர்த்தனைய சதாகரி, ரொம்ப அடக்கமா இருக்கணும், எல்லாருக்கும் சேவை பண்ணணுங்கிறீங்க. வைஷ்ணவா அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்றவன், கிருஷ்ணருக்கு சேவை பண்றவன் அப்படின்னா வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றவன், எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சேவகன். நம்ம வந்து கிருஷ்ண பக்தன் அப்படின்னா எல்லா ஜீவனுக்கும் சேவகன் பண்றவங்க, எல்லா ஜீவனுக்கும் அப்படின்னா இப்படி இப்படி நீங்க சொல்றீங்க, அதான் அதே சமயத்துல இப்படி திட்டுறீங்களே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமா திட்டின் இருந்தீங்க, எதுக்கு இப்படி திட்டுறீங்க அப்படின்னா, ஒரு வைஷ்ணவருக்கு நம்ம எப்படி சேவை பண்றோம், எல்லாமே சேவை தான், நம்ம என்ன மனநிலையில பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து ஒருத்தங்களை இப்ப ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அநீதிகளை நம்ம சுட்டி காட்டுறது மூலமா அவங்களுக்கு நம்ம சேவை பண்றோம். நம்ம அவங்கள வந்து நிந்திக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமா அவங்களுக்கு நம்ம சேவை பண்றோம். ஒரு ஒரு சம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான போலி ஆன்மீக குழுக்கள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நிந்திக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணுறோம். நாத்திகர்களை நம்ம திட்டுறோம் அப்படின்னா அதன் மூலமாக அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணுறோம். அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ அது ரெண்டாவது விஷயம், ஆனால் நம்ம அவங்களுக்கு சேவை பண்ணுறோம். நம்ம பக்தர்கள் சமுதாயத்திலையும் நம்ம வந்து இந்த குருடர்களால் வழிநடத்தப்படுற விஷயத்தை நம்ம சுட்டி காட்டும் போது அதன் மூலமா நம்ம சேவை பண்றோம் பக்தர்களுக்கு. ஏன் இந்த மாதிரி படிக்காம வரீங்க, 10 பக்தர்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 10 பக்தர்கள் பார்ப்பாங்க, ஓ எல்லாரும் படிச்சுட்டு வராங்க, நான் தான் படிச்சுட்டு வரல, நானும் படிச்சுட்டு வரணும் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் படிச்சுட்டு வருவீங்க. இதுவே ஒருத்தர் ரெண்டு பேர் படிச்சுட்டு வந்தீங்கன்னா மிச்சவங்க யாரும் படிச்சு, ஆஹாஹா யாருமே படிச்சுட்டு வர்றதில்ல, நான் மட்டும் எதுக்கு படிச்சுட்டு போகணும் இப்படின்னு என்ன வந்தா என்ன ஆகும், மொத்த கும்பலும் குருடர்களால் வழிநடத்தப்பட்டு போறதாயிடும். இதுதான் நடக்கும், உண்மைதானே, உண்மையா இல்லையா? இப்ப வந்த கூட்டத்துல பாதிக்கு மேல படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்க, ஐயோ எல்லாரும் படிச்சுட்டு வராங்கடா நம்ம தான் படிச்சுட்டு வர்றதில்ல, படிச்சுட்டு வருவோம்னு நினைப்பீங்க. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் படிச்சிட்டோன்னு கை தூக்குறாங்க, இதுல என்ன இருக்குது, நம்ம ஏன் படிக்கணும், யாரோ படிக்கிட்டு வராங்க நம்ம எதுக்கு படிச்சுட்டு வரோம், ஒரு சிலர் தானே படிச்சுட்டு வராங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். இது வந்து ரொம்ப மோசமான எண்ணம். அதனாலதான் உங்ககிட்ட இப்படி பலமா கடினமான வார்த்தைகளோட சொல்றது மூலமா உங்களுக்கு நான் சேவை பண்ண முயற்சி பண்றேன். ஸோ அதுதான் ஒரு வைஷ்ணவனுடைய மனோநிலை. நம்ம வந்து யாரையும் வெறுக்க கிடையாது, யாரையும் நம்ம வந்து நிந்திக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமா நம்ம அவங்களுக்கு சேவை பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். ஸோ அதை தான் இங்க ஸ்ரீல பிரபுபாத் முன்வைக்கிறார். நம்ம இந்த மூடர்களுக்கெல்லாம் இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம கொடுக்குறோம். பிரபுபாத் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லக்கூடிய ஒரு பதத்தை முன்வைக்கிறார், யாரெல்லாம் என்கிட்ட சரணடைகிறது இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்றார். யாருக்கெல்லாம் ஸ்லோகா தெரியும், ஓகே நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்யந்தே நராதமா மாயாபருத ஞான ஆஸ்ரிம் பாவம் ஆஷிதா. இதனோட என்ன அர்த்தம், இதுக்கு 4 விதமான மக்கள் எங்கிட்ட சரணடைறது இல்லைங்கிறார் கிருஷ்ணர். யார் யாரெல்லாம், மூடர்கள், மனிதரில் கடைநிலையோர், மாயால் அறிவு கவரப்பட்டோர், அசுரர்கள். இந்த 4 விதமான மக்களும் எங்கிட்ட சரணடைறது இல்லைங்கிறார் பிரபுபாதம் முன்வைக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள் இவங்க எல்லாரும் இப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடையாம இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் இந்த நாலு கேட்டகரிக்குள்ளாரதான் வராங்கிறார். இத்தகைய கிருஷ்ணரிடம் என்றுமே சரணடைய மாட்டார்கள் இருந்த, அதனால என்ன பண்றாங்க, அவங்க அவித்தியால இருக்கிறனால அவங்க கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கிறாம இருக்கிறது மட்டும் இல்லாம கிருஷ்ண பக்திக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. பிரபுபாதையும் முன்வைக்கிறார், கிருஷ்ண பக்தியை வரவேற்கிறதில் அவர்கள் ஆர்வம் கொள்வதில்லை, இருந்தாலும் அதுதான் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்கிறார் பிரபுபாத். இந்த ஜனங்களுக்கு நம்ம எப்படி சேவை பண்றோம் அப்படிங்கிறதுக்கு முன் வராது பிரபுபாத். இந்த ஜனங்க முட்டாள்களா, மூடா, நழாதமா, மாயா அப்ப ஹிருதஜானா, ஆசுரா, எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வழிவகை பண்ணித்தரோம். எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாடனம் பண்றது மூலமாகவும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புறது மூலமாகவும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே இந்த ஹரிநாமத்தை நம்ம பரப்புறது மூலமாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறோங்கிறார். ஸோ அப்படி அந்த வாய்ப்பு அவங்க பயன்படுத்திக்கும் போது பிரபுபா வரிசையாக சிக்ஷாஸ்தகத்தை கொஞ்சம் விளக்க ஆரம்பிக்கிறார். அவங்க வந்து அந்த வாய்ப்பு பயன்படுத்திட்டு இந்த ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய இதயமானது தூய்மை அடையுது. சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். அப்படி இதயம் கொஞ்சம் தூய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இந்த மகா கொஞ்சம் தூய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹரிநாமத்துல விருப்பம் கொண்டு தீட்சையை பெறாங்க. தீட்சை பெறும்போது பிரபுபாதிங்க வந்து ஒரு பக்தர் தீட்சை பெற்று பகவானுடைய நாமத்தை உச்சாரிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரபுபாத் ரெண்டு ஸ்டேஜ் கொண்டு போகிறார். சைட் பை சைடு இந்த பொருளுரையில் பார்த்தீங்கன்னா பக்தியினுடைய ஒன்பது நிலைகளை அப்படியே கொண்டு போவார், அதே சமயத்தில் சிக்ஷாஸ்தகத்தையும் கொண்டு போவார். பக்தியினுடைய ஒன்பது நிலைகள் என்னென்ன? ஆஹா, ஒன்பது நிலைகள், ஒன்பது வழிமுறைகள் கேட்கலண்ணா. சொல்லுங்க, சதாம சொல்லுங்க, காதல் இல்லைல. அதுதான் அவங்க சொன்னாங்க, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, சக்தி, பாவா, பிரேமா. ஸோ ஒன்பது நிலைகள் இருக்கு. ஸோ இந்த ஒன்பது நிலைகள், பக்தியினுடைய ஒன்பது நிலைகள், இதை அப்படியே பிரபுபாதிங்க கொண்டு போறாரு. ஸோ முதல்ல ஒருத்தர் கொஞ்சம் நம்பிக்கை கிடைச்சு பகவானுடைய நாமத்தை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பக்தருடைய சங்கத்துல இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துக்கு வந்து வரும்போது பக்தருடைய சங்கத்துல எடுத்துட்டு படிப்படியாக அவங்க வந்து தீட்சை பெறாங்க. தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் அவங்க பஜனை கிரியை ஆரம்பமாகுது. பக்தியினுடைய செயல்பாடுகளை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் போன வாரமா எப்பயோ சொன்னேன், தீட்சை அப்படிங்கிறது வந்து போன வாரம் தான் சொன்னேன், தீட்சை பெற்றுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. தீட்சை அப்படிங்கிறது ஆரம்பம். இங்க பிரபுபாதத்தை தான் சொல்ற, பகவான திருநாமத்தை சொல்றதுல ஒருத்தர் வந்து இந்த தீட்சை பெறது மூலமா பக்தியை ஆரம்பிக்கிறாங்க. தீட்சை பெறது மூலமா பஜனை கிரியாக்குள்ளார நுழையிறாங்க. ஸோ இங்கே பிரபுபா சொல்றாரு, அப்படி அவங்க தீட்சை பெற்று பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணி பத்து குற்றங்கள்ல இருந்து தவிர்க்கும் போது அவங்க வந்து முக்தி பெற்ற ஆத்மாக்களாயிடுறாங்க. யார் ஒருத்தர் பத்து குற்றங்களை தவிர்த்து ஜெபம் பண்றாங்களோ அவங்க முக்தி பெற்ற ஆத்மாக்களாயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து பவமகா தாவாக்னி நிர்பாபணம், கொழுந்து விட்டறியக்கூடிய இந்த பௌதிக பௌதிக விஷயமானது அணைஞ்சு போயிடுது. ஸோ பிரபுபா அதுக்கிட்ட சொல்றார், ஒரு அருமையான கருத்து முன்வைக்கிறார், ஜட நோயிலிருந்து விடுபட ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒருவன் ஜபம் செய்ய வேண்டும். கிருஷ்ண பக்தி இயக்கம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அனைவரும் ஜபிக்கும் சூழ்நிலையை உருவாக்க ஏற்பட்டது. ஸோ இந்த ஹரே கிருஷ்ண இயக்கமானது மக்கள் எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு இங்க பிரபுபா சொல்றார். இதை இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோ, கடைசியில நம்ம இந்த பாயிண்ட்டை கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பிரபுபா இங்க சொல்றார், ஒருவன் தொடக்கத்திலிருந்து நம்பிக்கை கொண்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்வதால் நம்பிக்கை மேலும் வளர்ந்தால் இயக்கத்தின் உறுப்பினர் ஆகலாம். நாங்கள் உலகெங்கும் சங்கீர்த்தன குருக்களை அனுப்புறோம். ஸோ அதை பார்த்து ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட அட்ராக்ட் ஆகி படிப்படியாக அவங்க வந்து தீட்சை பெறாங்க. ஒருவன் உண்மையாக இருந்து தீட்சையும் பெற்றால் இந்நிலை பஜன கிரியா. நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோ. ஸோ பஜனை கிரியாவில் தான் பக்தி ஆரம்பமாகுது. பிரபுபா இங்கே தெளிவாக கொடுத்துட்றார், தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் தான் பக்தி நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு சிலர் வந்து தீட்சை பெற்றதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஆனா அப்படி ரிலாக்ஸ் ஆனவங்கலாம் பார்த்தவங்கலாம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேனிஷ் ஆயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து தீட்சை பெறுறதன் மூலமா நம்ம பக்தியை ஆரம்பிக்கிறோம், பஜனை கிரியா ஆரம்பமாகுது. ஸோ இப்படி ஒருத்தன் தொடர்ந்து ஜபம் பண்ணி பிரபுபாதிக்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கொடுக்குறார். இந்த நாலு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிச்சு புகைப்பிடிப்பதோ காஃபி டீ குடிப்பதோ இன்றி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் தவிர்த்து இந்த அனர்த்தங்கள்லாம் ஒருத்தன் விடுபடும் போது அனர்த்த நிவர்த்திக்கு போகிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் வந்து பாவ நிலைக்கு வராங்கிறார். ஸோ எவன் ஒருத்தன் பாவ நிலைக்கு வந்துட்டானோ அவன் வந்து பௌதிக விஷயங்களால் பாதிக்கப்படுறது கிடையாது, ஜடசக்தி அவனை கொண்டு போகாதுங்கிறார் பிரபுபாத். மாயை இருந்தாலும், மாயை கூடவே இருந்தாலும் சரி, யார் ஒருத்தன் பாவ நிலையில் இருக்கிறானோ அவனை வந்து அந்த மாயானது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபா வந்து சைத்தன்ய சரித்தாமிரத்துல இருந்து ஒரு பதத்தை மேற்கோள் காட்டுற, கிருஷ்ண சூரிய சமா மாயா ஹய அந்தகார் யஹான் கிருஷ்ணனா தாகானாகி மாயார் அதிகார். கிருஷ்ணர் வந்து சூரியனுக்கு ஒப்பிடப்படுறார், மாய இருளுக்கு ஒப்பிடப்படுது. எந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்காரோ அந்த இடத்துல மாயைக்கு இருளுக்கு வேலை இல்லை. ஸோ கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்துல மாயைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பிரபுபாதனுடைய பொருளுரை முடிக்கிறார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணருடைய நாமம் குருப்பம் குணம் லீலை இதெல்லாம் திவ்யமானது, இருந்தாலும் நம்மளால் அதை உணர முடியல. உணர முடியாட்டியும் நம்ம தொடர்ந்து இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது நம்ம படிப்படியாக பக்த சங்கத்தை எடுத்து படிப்படியாக நம்ம வந்து பக்தியில் முன்னேறும் போது ஒரு காலத்தில் நம்ம பாவநிலைய பிரேம நிலைய கண்டிப்பாக அடைவோம். ஸோ பிரபுபாத் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜஸ் ஒன்றுனையும் தெளிவாக விளக்காட்டியும் அந்த கருத்தை அப்படியே கொண்டு வரார். ஒருத்தர் நம்பிக்கையிலேருந்து ஆரம்பித்து பிரேம நிலை கிடையறதுக்கு கொண்டு போகிறார். ஸோ இதுதான் ஏழாவது பாகத்தில் வரக்கூடிய கருத்து. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஏழு பதங்களும், ஏழு பதங்கள் இனிமேட்டு நம்ம பார்க்கக்கூடியதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடியது. இப்போ நம்ம இந்த ஏழு பதங்கள் பார்த்துருக்கோம், இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த ஏழு பதங்கள் ஒரு கேட்டகரி, எட்டாவது பதம் மட்டும் தனி கேட்டகரி, ஒம்பது பத்து பதினொன்று இன்னொரு கேட்டகரி. ஸோ எப்படி அப்படின்னா பக்தியினுடைய மூன்று நிலைகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது இது. ஸோ யாரால சொல்ல முடியும் பக்தியில் வந்து மூணு நிலைகள் இருக்கு? அது பக்தர்களில் நம்ம இப்போ சொன்ன ஒம்பது நிலை சொன்னோம்ல பக்தியில், அதையே மூணாக பிரித்தா எப்படி பிரிக்கலாம்? வைத்திய சாதன பக்தியா? அப்புறம் பாவபக்தி பிரேம பக்தி. ஆக்சுவலா மூணு நிலைகள் அப்படின்னு நீங்க பிரிச்சீங்கன்னா சாதன பக்தி, பாவபக்தி, பிரேம பக்தி. பஸ் சாதன பக்தியில ரெண்டு நிலை இருக்கு, அது வைதி சாதன பக்தி, ராகானுக சாதன பக்தி. புரியுதா? ஸோ இதுவரைக்கும் ஏழாவது பதம் வரைக்கும் வைதி சாதன பக்தி, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். ஏழாவது பதம் வரைக்கும் வைதி சாதன பக்தியை பிரபுபா கொடுத்துருக்காரு, சாரி ரூப கோஸ்வாமி பிரபுபா ஏழாவது பதம் வரைக்கும் வைதி சாதன பக்தியை கொடுத்துருக்காரு. ஸோ எட்டாவது பதத்தில் ரூப கோஸ்வாமி ராகானுக பக்தியை பற்றி குறிப்பிடுறார். ஒம்பது பத்து பதினொன்னுல பாவா பிரேமாவை பற்றி பேசுகிறார். ஸோ இது நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து புலன்களை கட்டுப்படுத்தாமே இருந்துட்டு ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் பின்பற்றாமல் பதினொன்னை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு நினச்சோம்னா வேலைக்கு ஆகாது, மூணுக்கு பின் முரணானது. ஸோ இது வந்து ஏழு வரைக்கும் நம்ம பார்த்தது வைதி சாதன பக்தி, எட்டாவது பதம் ராகானுக சாதன பக்தி, ஒம்பது பத்து பதினொன்று பாவா பிரேமா நிலைகளை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இங்கே பார்க்கலாம், எட்டாவது பதம் ராகானுக சாதன பக்தி. ராகா முதல்ல என்னென்னு சொல்லுங்க. வைதி சாதன பக்தி அப்படின்னா கட்டுப்பாட்டு விதிகளின் பிரகாரம் பக்தி பண்ணுறது. ராகானுக சாதன பக்தி அப்படின்னா தன்னிச்சையாக பக்தி பண்ணுறது. அதாவது நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு பிரபுபாத் சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், ஓகே நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோம், பதினாறு மாலை நம்ம ஜெபம் பண்ணணும், கட்டுப்பாடு இருக்குது, பதினாறு மாலை ஜெபம் பண்ணணும். ஸோ பதினாறு மாலை நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டின் விதிமுறைகளின் கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் அடிப்படையில் நம்ம வந்து ஜபம் பண்ணுறோம். ஆனால் அதுக்கடுத்து நம்ம பயிற்சியில் வரும்போது பகவானுடைய நாமத்தை நம்ம நம்மளா தானாகவே நம்ம வந்து பகவானுடைய நாமத்தில் ருச்சி கிடச்சி ஜபம் பண்ணுவோம். இது வந்து ஒரு விதத்தில் நம்ம ராகானுக பக்தின்னு சொல்லலாம். கட்டுப்பாட்டு விதிமுறைகளை சாதன பக்தியே கடைபிடிப்பாங்க, ஆனால் அந்த சாதன பக்தியை வந்து இது விதி இது நான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கடைபிடிக்க மாட்டாங்க. தானாக ஒரு விருப்பத்தோட தனக்கே அதில் ஒரு ருச்சி கிடச்சி அந்த பக்தியை பயிற்சி பண்ணுவாங்க. ஸோ அது ராகானுக சாதன பக்தி. ஸோ பாவா அப்படிங்கிறதுக்கும் பிரேமா அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பிரேமையினுடைய ஆரம்ப நிலைன்னு சொல்லாமே, பிரேமையினுடைய ஆரம்ப நிலை பாவா அப்படின்னு சொல்லலாம். சாஸ்திரத்தில் ஒரு உதாரணம் என்ன கொடுக்கப்படுதுன்னா, மொட்டு பூ. பூ வந்து மொட்டா இருந்ததுன்னா பாவா, அது மலர்ந்தது அப்படின்னா பிரேமா. ஸோ பகவானை பற்றிய அன்பு, கடவுள், லவ் ஆஃப் காட்ஹெட், கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பானது மலர்ந்துருச்சு அப்படின்னா அது பிரேமை. அது ஆரம்பத்தில் இருக்கும்போது அது பாவான்னு அழைக்கப்படுது. ஸோ இங்கே இந்த பதத்தில் ரூப கோஸ்வாமி ராகானுக பக்தியை பற்றி சொல்கிறார். அதாவது நம்ம தன்னிச்சையாக நம்மளுடைய விருப்ப பிரகார் நம்மளே விரும்பி நம்மளே விரும்பி சாதன பக்தியை பயிற்சி பண்ணுறதை பற்றி இங்கே சொல்கிறார். தன்னாம ரூப சரிதாதி சுகீர்த்தனானு ஸ்மிருதையோ கிரமேண ரசனா மனஷீனியா யோஜ்ய திஷ்டன் விரஜே தத் அனுராகி ஜனானுக்காமி காலம் நயே தக்கிடம் இது உபதேசாரம். அனைத்து உபதேசங்களின் சாரம் யாதெனில், ஒருவன் தனது முழு நேரத்தையும் அதாவது 24 மணி நேரத்தையும் பகவானின் திருநாமத்தை சொல்வதிலும், பகவானது திருநாமம் ரூபம் குணம் லீலை இவற்றை நினைப்பதிலும் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதால் படிப்படியாக நாக்கையும் மனதையும் கட்டுப்படுத்தலாம். இவ்வழியில் ஒருவன் விரஜா கோலோக விருந்தாவன தாமத்தில் வசித்து பக்தர்களின் வழிநடத்துதலில் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும். பக்தி தொண்டில் மிக்க பற்றுக்கொண்ட பகவானின் மிக்க அன்புள்ள பக்தர்களின் அடிகளை பின்பற்ற வேண்டும். ஸோ இங்கேயும் பக்தர்களுடைய அடிகளை பின்பற்றணுங்கிறாரு. இதுக்கும் முன்னாடி அவர் சொன்ன சத்தோபிருத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க சத்தோபிருத்தி அப்படிங்கிறது பக்தர்கள் அடிப்படையில என்னெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம பின்பற்றுறது. இங்க வந்து ராகானுக பக்தியில வழிமுறை என்ன அப்படின்னா, நம்ம எப்ப கிருஷ்ணர் மேல ஒரு பற்றுதல், நம்ம கிருஷ்ணருடைய நாமத்து மேல கிருஷ்ணருடைய ரூபத்து மேல குணம் மேல லீலை மேல நமக்கு சுயமான பற்றுதல் வந்த உடனே நம்ம விரஜதாமத்தில் வசிக்கிறதுக்கான விருப்பத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம வந்து விருந்தாவனத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். இப்பயும் விருந்தாவனத்தை அடையணுங்கிற விருப்பத்தில் இருக்கும், ஆனால் அப்போ இருக்கக்கூடிய விருப்பமானது இன்னும் ஆழமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் பக்தர், விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் யாராவது ஒருத்தரை நம்ம பின்பற்றுவோம். பிரபு பொருளுரையில் வர நம்ம அதை படிக்கலாம். ஸோ இங்கே ரூப கோஸ்வாமி 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலையில் மூழ்கி இருக்கிறத பற்றி சொல்கிறார். ஸோ 24 மணி நேரம் மூழ்கி இருக்கணும் அப்படிங்கும்போது மனதை பற்றி பேசுகிறார். ஸோ பிரபுபாத் மனதை பற்றி விளக்கிறதோட தன்னுடைய பொருளுரை ஆரம்பிக்கிறார். மனம் ஒருத்தனுக்கு எப்படி இருக்கலாம், மனமானது எதிரியாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம். இது நம்ம எங்கே பார்த்தோம், எங்கே பார்த்தோம் வெங்கடேஷ் பிரபு, எங்கே பார்த்தோம் பகவத்கீதையில, எங்க பார்த்தோம் பகவத்கீதையில, எங்க பார்த்தோம் மனமானது ஒருத்தனுக்கு எதிரி நண்பன், இது பகவத்கீதையில எங்க பார்த்தோம், எல்லாம் ரெண்டு சொல்லுங்க. ஒருத்தர் கீதையின் உட்பொடிச்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்லுங்க, ஆத்மா பத்தி பார்த்தபோதுன்னு ஒருத்தர் சொல்லுங்க, எல்லாம் சுத்தி சுத்தி அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண, அது வந்து ஆறாவது சாப்டர். ஆறாவது சாப்டர்ல கிருஷ்ண அர்ஜுனன் மனதை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றான். 13th சாப்டர்ல என்ன பேசுது சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் சொல்றாங்க 13th சாப்டர்ல? பர்மனன்ட் ரிஃப்ளெக்ஷன் எங்க வருது? பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் எங்க வருது? 15th சாப்டர். 13th சாப்டர்ல என்ன வருது? நேச்சர் என்ஜாயர் கான்சியஸ்னஸ் எதை பத்தி வருது? அதுல அதுல வேற என்னமோ பேசிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க? ஆறு விஷயங்கள், ஆறு கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன் 13th சாப்டர்ல. அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு. யாராவது சொல்ல முடியுமா ஆறு கேள்விய இன்னைக்கு? முதல்ல அது பாரலாம். ஆறு கேள்வி யாரு நீங்க சொல்றீங்க? பகவத்கீதையில செமினார்ல ஒரு சிலர் அதை வேற இது கேப்பிங்களா அப்புறம் இது கேப்பிங்களா அப்புறம்னு வேற ஒரு சிலர் படிச்சுட்டு வந்தீங்க. ஒரு படம் போட்டு ஒரு வட்டம் ஒன்று போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் படமெல்லாம் கொடுத்து படிக்க வச்சோம். அர்ஜுன் ஆறு கேள்வி கேட்டான், அந்த ஆறு கேள்விக்கான பதில் தான் 13th சாப்டர். இப்போ என்னடான்னா 13th சாப்டர்ல ரிஃப்ளெக்ஷனா? 13th சாப்டர் என்ன? ஆறு கேள்வி என்ன அர்ஜுனுக்கு? பிரகிருதி, புருஷா, ஞானம், நேயம், அப்புறம் சேத்ரா, சேத்ரஜ்ஞம். ஓகே, இந்த ஆறும் 13th சாப்டர்ல வருது. சரி, இப்ப பாயிண்ட் வரலாம். மனதை பத்தி எங்க சொல்றாரு கிருஷ்ணர்? ஆறாவது சாப்டர்ல பிகினிங்ல வருது. நீ சொன்னது எண்டில். நீ சொன்னது எண்டில். ஆறாவது சாப்டர் பிகினிங்ல கிருஷ்ணர் மனதை பத்தி பேசுறார். சோ இங்க பிரபுபாத் சொல்றார், மனமானது ஒருத்தருக்கு மண்பலும் எதிரியும். சோ இந்த மனதை வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். அப்படி பயிற்சி பண்ணி மனதை படிப்படியா பயிற்சி பண்ணோம் அப்படின்னா மரண தருவாயில நம்ம கிருஷ்ணரை பத்தி நினைக்க முடியும். சோ பிரபுபாத் இங்க வந்து 8th சாப்டர்ல வந்து மேற்கோள் காட்டுற, எம் எம் ஆபி ஸ்மரன் பாவம் திஜந்தேந்த கலேபரம் தம் தமேவ கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா. உடலை விடும்போது எந்த உணர்வு நிலையை ஒருவன் எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்த நிலையை அவன் அடைகிறான். சோ நம்ம மனதை முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியில பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை பிரபுபா முன்வைக்கிறார். சோ பிரபுபா சொல்றார், இந்த இடமாற்றம் நம்மளுடைய மனமானது கோலோக விருந்தாவனத்துல நினைச்சுட்டு இருக்கணும். அப்படி கோலோக விருந்தாவனத்தை நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கோலோக விருந்தாவனத்துக்கு நம்ம மாற்றப்படுவோம். ரூப கோஸ்வாமி, பக்தர்களை தங்களது உள்ளங்களை கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைவில் கொள்ளாமல் இருக்குமாறு பழக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். சோ உடனே எப்படிங்க 24 மணி நேரம் சொல்றாரு ஐயோ நம்ம அப்படி இல்லையே அப்படின்னா, இது ராகானுக சாதன பக்தி. நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்களை படிப்படியா நம்ம பயிற்சி பண்ணிட்டு வரும்போது 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய ஸ்மரணையில இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம உயர்வு பெறுவோம். அது நம்ம குறிக்கோளா வச்சு நம்ம பண்றோம். சோ பிரபுபாத் இங்க வந்து விருந்தாவனத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த விளக்க ஆரம்பிக்கிறார். சோ உள்ளங்களை, மனதை மட்டும் இல்லாம பிரபுபாத் இங்க நாக்கையும் குறிப்பிடுறார். நாக்கை வந்து கிருஷ்ணரை பற்றி பேசுவதிலும் கிருஷ்ண பிரசாதத்தை மட்டும் முன்வதில் பயன்படுத்த வேண்டும். இங்கு திஷ்டன் பிரஜே, அதாவது ஒருவன் விருந்தாவனத்தின் பிரஜபூமியில் ஏதாவது ஒரு பகுதியில் வசிக்க வேண்டும் என்று அவர் உபதேசிக்கிறார். சோ அந்த விருந்தாவனத்துல வசிக்கிறதுனா என்ன? சோ விருந்தாவனமானது டெல்லி பக்கத்துல இருக்கு. இங்க இருந்து எவ்வளவு? 2200 கிலோமீட்டர். ட்ரெயின் ஃபேரு 600 ரூபா 700 ரூபா எவ்வளவு கொடுத்தோம்? 700 ரூபா கொடுத்தா விருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்துடலாம். போறதுக்கு 700 ரூபா, வர்றதுக்கு 700 ரூபா. 5 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுவோம். போயிட்டு வர்றதுக்கு ஓகே. இங்க இருந்து அப் 2 நாள், டவுன் 2 நாள். சோ இவ்வளவுதான் விருந்தாவனம் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. யாரெல்லாம் விருந்தாவனம் போயிட்டு வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உடனே கை தூக்குவாங்க ஒரு சிலர். யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்க? நீங்க போன முன்னாடி போனீங்களா? ஓஹோஹோ, ஓகே. 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் விருந்தாவனம் போயிட்டு வந்துட்டீங்க. ஆனா விருந்தாவனம் அப்படின்னா நம்ம போய் எதுவும் விசிட் பண்ணிட்டு வந்துடுறது கிடையாது. விருந்தாவனம், விருந்தாவனத்துல ஒருத்தர் வசிக்கணும். எந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்காரோ அந்த இடம் விருந்தாவனம். நம்மளுடைய மனதுல நம்ம கிருஷ்ணரை முழுக்க நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனமே விருந்தாவனம் ஆயிடுது. நரோத்தம தாஸ் தாக்கூர் பாடுறார், தொமாரா ஹிருதய சதா கோவிந்த விஷ்ரான். வைஷ்ணவரே குரு கிட்ட பாடுறார், உங்களுடைய இதயத்துல எப்பவுமே கோவிந்தன் வாசம் கொள்றார். சோ கோவிந்தன் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் விருந்தாவனம். பிரபுபாத் பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 14வது ஸ்லோகத்துல பொருளுரையில் எழுதியிருப்பார். இந்த ஒரு சிலர் சொல்றாங்க நம்ம வந்து விருந்தாவனத்துல வசிக்கிறது அப்படின்னா விருந்தாவனத்துல மாயப்பொருள பூரியில இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி அது கிடையாது, எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ அந்த இடம் எல்லாமே விருந்தாவனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபா வந்து சைத்திரி மகாபிரபு கிட்ட அத்வைதாச்சாரியர் சொன்னதை மேற்கோள் காட்டுவார். சைத்திரி மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு பிரேம பக்தியில எந்த இடம் ராவா பகலா எதுவுமே தெரியாம அவர் பாடு விருந்தாவனத்தை நோக்கி அவர் பாடு போயிட்டு இருப்பார். அப்போதைக்கு பின்னாடி நித்யானந்தர் முகுந்தர் இன்னொரு டிவோட்டி மூணு பேர் அவர் பின்தொடர்ந்து வருவாங்க, அதை கவனிக்காம ஒரு பாடு போயிட்டே இருப்பார். ஸோ சைத்திர மகாபிரபு அத்வைதாச்சாரியர் சாந்திபூர்ல இருப்பார். சாந்திபூர்ல அத்வைதாச்சாரியரோட வீடு வந்து கங்கை கரையை ஒட்டி இருக்கும். ஸோ கங்கை கரையை ஒட்டி இருக்கும்போது அவங்க கங்கைக்கு மறுக்கரையில சைத்திர மகாபிரபு போயிட்டு இருப்பார். ஸோ அந்த நிலை அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நித்யானந்தர் வந்து முக்கந்தத்தை தட்ட சொல்லுவார், போய் அத்வைதாச்சாரியிட்ட போய் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் வரார், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போய் சைத்திர மகாபிரபு அணுகுவார். நித்யானந்தா நீ எங்க இங்க வந்தா அப்படிம்பார். அவர் உடனே சொல்லுவாரு, நித்யானந்தர் நான் வந்து உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன், நீங்க வந்து பிரேம பக்தியில இருக்கனால என்ன கண்டுக்கல அப்படிம்பார். உடனே சைத்திர மகாபிரபு சொல்லுவாரு, சரி நம்ம எங்க இருக்கோம், நம்ம எங்க இருக்கோம், நான் வந்து விருந்தாவனத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு விருந்தாவனம், ஹோ இதுதான் விருந்தாவனம், நீங்க ஏற்கனவே விருந்தாவனம் வந்துட்டீங்க இதுதான் விருந்தாவனம் அப்படிம்பார். உடனே இதுதான் விருந்தாவனம்னு இவர் சொன்னதையும் சைத்திர மகாபிரபு கேட்பார், அப்ப யமுனை எங்க, இந்த வருக்குதான் யமுனை அப்படின்னு சொல்லி கங்கையை காமிப்பார். சோ உடனே சைத்திர மகாபிரபு நித்யானந்தரும் கங்கையை அதாவது யமுனையை நோக்கி நடந்து போகும்போது அப்ப அத்வைதாச்சாரியர் அந்த பக்கத்துல இருந்து படகுல வருவார். உடனே சைத்திர மகாபிரபு கண்டுபிடிச்சார், நித்யானந்தா நீ என்ன ஏமாத்திட்ட அப்படி, நீ அத்வைதாச்சாரியர் சாந்திபூர்ல இருக்காரு, நீ என்ன இங்க கூப்பிட்டு வந்த அப்படிம்பாரு. உடனே அத்வைதாச்சாரியர் சொல்லுவாரு, பகவானே நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடம் இருந்தவனும், சோ பகவான் எங்க இருக்காரோ அந்த இடம் இருந்தவனும், சோ அத வந்து அத்தகைய பகவானோட கூட வசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஒருத்தர் வந்து விருத்தி செஞ்சுக்கணும். சோ அதே சமயத்துல இங்க வந்து ரூபகோஸ்வாமி குறிப்பிட்டு சொல்றது விரஜதாமத்தை சொல்றார், விருந்தாவனத்துல அப்படின்னு வரும்போது விருந்தாவன மனோபாவம் அதே சமயத்துல விருந்தாவன தாமத்தையும் குறிப்பிடக்கூடியதுதான். சோ அதனால விருந்தாவன தாமத்துக்கோ மாயாபுர தாமத்துக்கோ நம்ம வந்து முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம வெறுத்து ஒதுக்கிட முடியாது. நம்ம சாதன பக்தியில இருக்கும் போதும் வெறுத்து ஒதுக்கிறதும் கிடையாது, போற வச்சிட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா சாதன பக்தியில இருக்கும் போதும் இந்த மாதிரி விருந்தாவனம் மாயாப்பூர் பூரி இது மாதிரி திவ்ய ஸ்தலங்களுக்கு போய் நம்ம அங்க கிருஷ்ணருடைய லீலைகள் நடந்த இடங்கள் எல்லாம் பார்க்கறது அப்படிங்கிறது நமக்கு பக்தியில நம்மள உயர்வு பெறத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறோம், விருந்தாவனம் மாயாப்பூர் இது மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நம்ம பக்தர்களை போறதுக்கு ஏன் உற்சாகப்படுத்துறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பக்தியில இன்னும் அவங்க இன்னும் நல்லா ஆழமா வளர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சோ இல்லைன்னா நம்ம ஏன் போக சொல்றோம், என்னங்க நீங்க பாட்டுக்கு அப்பப்போ டூர் போட்டு கூட்டு வர போறீங்க, திடீர்னு கிளாஸ்ல உட்கார வச்சு விருந்தாவனம் இதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ நம்ம என்னன்னா விருந்தாவனத்துக்கு நம்ம அது மாதிரி அங்க விருந்தாவனத்தை போய் அதாவது நம்ம பௌதிக கண்களால் மறைக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் அந்த விருந்தாவனத்தை போய் நம்ம பார்க்கும்போது படிப்படியா அந்த விருந்தாவனத்து மேல நமக்கு இருக்கக்கூடிய பற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தணும். ஸோ இங்க பிரபுபா சொல்றேன், பிரஜபூமியானது 84 குரோஷங்கள் உடையது, ஒரு குரோஷம் என்பது சதுர மைல்களுக்கு சமமாகும். ஸோ 84 மைல் கிடையாது 84 சதுர மைல் அளவு கொண்டது விருந்தாவன தாம். ஸோ இந்த விருந்தாவன தாமத்தில் உயர்ந்த பக்தர்களின் அடைக்கலத்தின் கீழ் நாம் வசிக்க வேண்டும். ரூபகோசாமி பக்தி ரசாமசந்தில் சொல்றார், ஒரு பக்தர் எப்போதும் திவ்ய பூமியான பிரஜாவில் இருந்து கிருஷ்ணம் ஸ்மரணம் ஜனம் சாஷ்ய அதாவது ஸ்ரீகிருஷ்ணரையும் அவரது அன்பான சுற்றத்தினரையும் நினைப்பதிலேயே ஈடுபட வேண்டும். அத்தகைய சகாக்களின் அடிகளை பின்பற்றி அவர்களது நித்திய வழிநடத்தலின் கீழ் முழுமுதற் கடவுளுக்கு சேவை புரிய தீவிர ஆசை கொள்ள வேண்டும். சோ பகவானை வந்து நம்ம விரஜதாமத்துல இருக்கக்கூடிய எண்ணத்தோட நம்ம வழிபடணும். சில பக்தி சித்தாந்த சர்ஜி தாக்கூர் சொல்ற, கிருஷ்ண உணர்வில் இன்னும் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளாதவன் எல்லாவித ஜட நோக்கங்களையும் விட்டுவிட்டு முன்னேற செய்யும் கட்டுப்பாட்டு விதிமுறைகளான பகவானின் திருநாமங்களை உச்சரித்தல், கிருஷ்ணரையும் அவரது திருநாமம், உருவம், தன்மை, லீலைகள் முதலியவற்றை நினைவு கொள்ளுதல் ஆகியவற்றை கடைபிடித்து மனதை பழக்க வேண்டும். இவ்வழியில் இவற்றிற்கு ஒரு சுவையை உண்டாக்கி கொண்ட பிறகு ஒரு சிறந்த பக்தரின் வழிநடத்துதல் மற்றும் பாதுகாப்பின் கீழ் விருந்தாவனத்திலிருந்து கிருஷ்ணரின் திருநாமம், புகழ், லீலைகள் மற்றும் தன்மைகள் ஆகியவற்றை நினைத்து கொண்டு நேரத்தை செலவிட வேண்டும். பக்தி தொண்டை வளர்த்துக் கொள்வது குறித்தான எல்லா உபதேசங்களின் சாரம் இதுதான். பக்தி சாஸ்திரத்தாக்கு சொல்ற. சோ இப்ப இந்த நிலைகள்லாம் அதுக்கடுத்து பிரபுபாத் பக்தி சாஸ்திர தாக்கரோட பொருளுடைய அப்படியே முன்வைக்கிறார். இது கொஞ்சம் குழப்பக்கூடியதா இருக்கும், குழம்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப எளிமையானதுதான். என்ன சொல்றார், ஆரம்ப நிலையில ஒருவன் எப்போதும் கிருஷ்ண கதா கேட்பதுல ஈடுபடணுமா? முதல்ல ஆரம்பத்துல ஒருத்தர் வந்து பகவானை பத்தி கேட்கணும். கேட்கறது அப்படிங்கிறது ஸ்ரவணதாசா அப்படிங்கிற நிலைங்கிற. ஸோ இந்த ஸ்ரவணதாச நிலை கேட்கும் நிலை, திவ்ய ஞானத்தின் இதெல்லாத்தையும் கேட்டு கேட்டு தொடர்ந்து கேட்டறியும், இது எல்லாத்தையும் ஏத்துக்கிறான். அவங்க வந்து எந்த ஒரு அதாவது தொடர்ந்து கிருஷ்ண கதையை கேட்கும்போது அந்த கிருஷ்ண கதையை ஏத்துக்கக்கூடிய நிலைக்கு வருது. அந்த நிலையானது வரணதாசா. ஸோ இப்படி வரணதாச நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலையில பகவானை பத்தி எப்பவுமே நினைவு கொண்டிருப்போம். பகவானுடைய லீலைகளை, பகவானின் திருநாம, ஒருவனால் பேரானந்தத்துடன் பகவானின் திருநாமங்களை உச்சரிக்க இயலும் போது அந்த நிலை ஸ்மரணவாஸ்தா என்று அழைக்கப்படுகிறது. சோ இப்ப இந்த இது எல்லாமே கிருஷ்ண ஸ்மரணைக்குள்ளார வருது. நல்லா ஞாபகத்தை வச்சோம், கிருஷ்ண ஸ்மரணைக்குள்ளார வரக்கூடிய நிலைகள் இது. இது மொத்தம் அஞ்சு நிலைகளை இங்க பக்தி சிதானந்த தாக்கூர் சொல்ற. முதல் நிலை ஸ்ரவணதாசா, கேட்கறதுல ஈடுபடுறது. ரெண்டாவது நிலை வரணதாசா, அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாம பக்தியை பண்றது, உடன்பாட்டு நிலை நீங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஸ்மரண வத்சா, அதாவது அந்த ஸ்மரண வத்சா அப்படிங்கிற நிலையே ஒரு விதத்தை சொல்லும்போது அஞ்சையும் குறிப்பிட்டதா சொல்லலாம். இன்னொரு விதத்தை சொல்லும்போது மூன்றாவது நிலை, அதாவது பகவான் மேல எப்பவுமே நம்ம நினைவிற்கொள்றது. பகவான இங்க அவர் சொல்றார், பகவான் திருநாமங்கிறது பேரானந்தத்துடன் உச்சரிக்கும் நிலை, இதை வந்து நம்ம ஸ்மரண வத்சா அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து பகவானை எப்பவுமே தொடர்ந்து நினைச்சுட்டே இருக்கிறது. ஸோ நம்ம அப்பப்ப தியானம் பண்றது, அப்பப்ப பகவானை நினைக்கிற நிலை வந்து ஸ்மரண வத்சா. பகவானை தொடர்ந்து நினைக்கக்கூடிய நிலைக்கு இங்க வந்து அனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து எந்த ஒரு தடங்களுமே இல்லாம பகவான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிலை சமாதி. சோ இது பகவானை பல்வேறு நிலைகள்ல நினைக்கக்கூடியதை பத்தி சொல்ற. அதுக்கடுத்து இந்த ராகவானுக பக்தியை பத்தி பிரபுபாத் கடைசியில ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார் நம்ம எல்லாருக்கும். இந்த ராகவானுக பக்தி, பக்தி தொண்டுல ஒருத்தர் சாந்தரசத்துல கிருஷ்ணருடைய பசுவாவோ புல்லாங்குழலாவோ மலராவோ இருக்கலாம், தாசிய ரசத்துல ஒருத்தர் கிருஷ்ணருடைய சேவகர்களா இருக்கலாம், சித்திரகா, பத்ரகா, ரத்ரகா இவங்கள யாராவது இருக்கலாம், சக்கிய ரசத்துல ஒருத்தர் பலராம், ஸ்ரீதாம், சுதாமாவா இருக்கலாம், வத்சல ரசத்துல யசோதா, நந்த மகாராஜ், அது மாதுரிய பக்தியில ராதாராணி, ராதாராணி தோழிகள் போல ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த ராகானுக பக்தி பத்தி பிரபுபா பேசி முடிக்கிறார்.
செமினார்ல அவங்களுக்கு இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே எக்ஸாம் இருக்கு. ஆமா, யார் யாருன்னா சரஸ்வதி, விஜய், கணேஷ், வெங்கடேசன், சங்கீதா, ரவீந்திரன், ரமசாமி பிரபு, திலகவதி. ஸோ மீதி எல்லாம் ஒரு நாள் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் இப்போ எக்ஸாம் கிடையாது, அவங்க லெக்சர்லாம் கேட்கணும். சரவணன், ஓகே. உங்க பேரே காணுங்க. வந்தீங்களா நீங்க செமினாருக்கு? ஓகே சரவண, 8 பேர் மொத்தம். ஒரு நாள் மட்டும் செமினார் அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் கிடையாது, அவங்க செமினாரை கேட்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த 8 பேர் யார் யார் பேர் படிச்சனோ அவங்க மட்டும் எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் கொஷின் விஜய் கொடுப்போம். கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் தான் இருக்கும், அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கேள்வி என்னன்றதை சொல்லுவோம் விஜய். அதுக்கப்புறம் நீங்கள் அதை தமிழ்லேயே நீங்கள் பதில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பொறுமையாக ஒவ்வொரு கேள்வியாக படித்து கேள்வி நம்பரு என்ன அப்படின்றத சொல்லி அதை தமிழில் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் அதுக்குள்ளே வந்து முடிஞ்சால் வந்துடுறேன்.
இல்லை பேர் சரவண பேர் ஆறு எக்ஸாம் எழுதணுன்ற சரவண. பதினேழு பேரில் 8 பேர் தான் எக்ஸாம் எழுதுறாங்க.
ஸோ இந்த 8வது பதத்தில் பிரஜதாமத்தில் ஒருத்தர் போகணும், பிரஜதாமத்தில் கிருஷ்ணருக்கு நித்தியமாக சேவை பண்ணணும் அப்படிங்கிற நிலையை கொண்டு வர ரூப கோஸ்வாமி. ஸோ 9வது பதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடங்களுடைய உயர்ந்த நிலைகளை பற்றி சொல்கிறார். பல இடங்கள் இருக்கு, அதில் எது உயர்ந்தது? பகவான் தோன்றிய காரணத்தால் புனித தலமான மதுரா திவ்யலோகமான வைகுண்டத்தை விட உயர்ந்தது. வைகுண்டத்தை விட உயர்ந்தது மதுரா. அந்த மதுரால பகவானுடைய ராசலீலையின் திவ்யவனமான விருந்தாவனம், கிருஷ்ணர் ராசலீலை பண்ணதுனால விருந்தாவனமானது மதுராவை விட உயர்ந்தது. சோ அந்த விருந்தாவனத்துக்குள்ளார் இருக்கக்கூடிய கோவர்தன மலைய கிருஷ்ணர் தன்னுடைய சுண்டு வரலால உயர்த்தின காரணத்தால அந்த கோவர்தன மலை விருந்தாவனத்தை விட உயர்ந்தது. அந்த கோவர்தன மலையின் கீழே கிருஷ்ணருடைய அமுத பிரேமையால் மிதமிஞ்சி இருக்கும் மிக உயர் மிக மிக உயர்ந்த ராதா குண்டமானது மிக மிக மேலானது. ஸோ கோவர்தன மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ராதா குண்டமானது கோவர்தன மலையை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இங்க பல்வேறு இடங்களுடைய அடி படிச்சோடு ஹையரார்க்கி ஆகியோ படிப்படியே சொல்றாரு வச்சுக்கோங்களேன். எது இது எது எது எதுக்கடுத்து எது எதுக்கடுத்தாது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப், இது அதுவும் இங்கிலீஷ் தான் ஹையரார்க்கி. எனிவே படிப்படியான ஒரு நிலைய இங்க அவர் சொல்றார். பகவான ஸ்ரீகிருஷ்ணன் அமுத பிரேமையால் மிஞ்சமிஞ்சி இருக்கும் மிக மிக உயர்ந்த ஸ்ரீ ராதா குண்டமானது மிக மிக மேலானது. கோவர்தனகிரியின் அடிவாரத்தில் உள்ள திவ்யமான ஸ்ரீ ராதா குண்டத்திற்கு சேவை புரிய மனமில்லாத அறிவுள்ள மனிதர் எவரேனும் உண்டோ? சோ ராதா குண்டத்துக்கு யாருக்கு சேவை பண்ண விருப்பம் இல்லையோ அவங்களுக்கு அறிவு கிடையாதுங்கிறத மறைமுகமா சொல்றார். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும், இது வந்து பாவபக்தி பிரேம பக்தி பத்தி சொல்லக்கூடியது. ஸோ அது அடுத்து விளக்கமாக சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பிரபுபா விளக்கம் கொடுக்குறார், ரொம்ப சின்னோண்டு பொருளுரை. நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாதன பக்தியை பற்றி பேசும்போது பிரபுபா ரொம்ப பெரிய பெரிய பொருளுரையை கொடுத்தார். ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு அதுதான் அவசியமாக தேவைப்படுது. நம்ம யாரும் இந்த மாதிரி உயர்ந்த நிலைகளில் இல்லாத காரணத்தால் பிரபுபா பார்த்தீங்கன்னா 9, 10, 11லாம் ரொம்ப சின்ன சின்ன பொருளுரை, 10ல் பெருசாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பௌதிகவாதிகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார். வரலாம் 10 வரும்போது. ஸோ இங்கே வந்து பிரபுபா விளக்குறார், முழு முதல் கடவுளுடைய உலகத்தில் படைப்பிலேயே வந்து பௌதிக உலகத்தோட ஆன்மீக உலகம் உயர்ந்தது. ஆன்மீக உலகம் எல்லாம் வைகுண்டம்னு சொல்லப்படுது, அந்த வைகுண்டத்தை விட மதுரா உயர்ந்தது. மதுராவில் வந்து பல வனங்கள் இருக்கு, தாளவனம், மதுவனம், பகுலாவனம், இப்படி பல வனங்கள், 12 வனம் இருக்கு. அந்த 12 வனங்களில் விருந்தாவனம் உயர்ந்தது. ஸோ பகவான் கோவர்தன மலை தூக்குனதுனால கோவர்தனம் உயர்ந்தது, ராதா குண்டம் உயர்ந்தது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு ராதா குண்டத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முயற்சி பண்ணார். ராதா குண்டமானது ஸ்ரீமதி ராதாராணி உபயோகப்படுத்தின குளம். ஸோ அந்த ராதா குண்டத்தில் நீராடினதுக்கப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்தில் வந்து திருப்தி விட்டுறார். ஸோ அதுக்கப்புறம் ரகுநாதாஸ் கோஸ்வாமி ராதா குண்டத்தை விரிவுபடுத்தினார். ஸோ அந்த ராதா குண்டமானது ஆன்மீக வாதிகள் குறைஞ்சபட்சம் கௌடி வைஷ்ணவர்களுடைய இறுதி இலக்கு ராதா குண்டத்துக்கு சேவை பண்ணுறது. ஸோ ராதாராணிக்கு சேவை பண்ணுறது தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கிற நிலையை காட்டிலும் ஒரு மடங்கு உயர்ந்ததுன்னே சொல்லலாம் ராதாராணிக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது. ஸோ அந்த நிலை தான் வந்து கௌடிய வைஷ்ணவர்களுடைய மனோபாவம். ஸோ அந்த அதனால வந்து ராதா குண்டம் நமக்கு மிக மிக முக்கியமான இடம். ஸோ ஸ்ரீ சைத்திர மகாபிரபு ராதா குண்டத்தை கண்டுபிடித்தறிய மிக ஆர்வம் கொண்ட காரணத்தால் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ராதா குண்டத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். ஸோ அடுத்த பதத்துல ரூப கோஸ்வாமி பல்வேறு நபர்களுடைய, முதல்ல 9வது பதத்துல மக்களுடைய மக்கள் எந்த அளவுக்கு நிலையில இருக்கிறாங்க, மக்களுடைய நிலை பத்தி சொன்னாரு. சாரி, இடங்களுடைய நிலையை சொன்னார். 10வது பதத்துல மக்களுடைய நிலையை சொல்றாரு. என்ன சொல்றார்? பலன் நோக்கி செயல்படுபவர்கள், அதாவது கர்மிகள், வாழ்வின் உயர் நெறிகளை பற்றி அறிவில் உயர்ந்தோர், முழுமுதற் கடவுளாகிய ஹரியால் கருணை காட்டப்படுபவர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அறிவில் உயர்ந்தோராகிய ஞானிகள், இத்தகைய பலருள் தனது நல்லறிவால் அநேகமாக முக்தியடைந்த ஒருவர் பக்தி தொண்டுக்கு வரலாம். அவர் மற்றவர்களை விட மேலானவர். எனினும் கிருஷ்ணரை மேல் தூய அன்பு கொண்டவர் அவரை விட உயர்ந்தவராவார். திவ்ய இடைச்சிறுவனான ஸ்ரீகிருஷ்ணரையே சார்ந்திருப்பதால் கோபியர்கள் எல்லா உயர்ந்த பக்தர்களை விட மேலானவர்கள் ஆவார். கோபியர்களுள் ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர் ஆவார். ஸ்ரீமதி ராதாராணியைப் போலவே ராதாராணியின் ராதா குண்டமும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதாகும். அஷ்டகாலிய லீலை அல்லது நித்தியமான 8 வித தினசரி லீலைகளை புரியும் தெய்வீக தம்பதிகளான ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தனுக்கு பேரானந்த பக்தி உணர்ச்சியுடன் கூடிய அன்பு ஆன்மீக உடலுடன் அன்பு தொண்டு புரியாமல் ராதா குண்டத்தில் வசிக்காமல் இருப்பவர் எவரேனும் உண்டோ? உண்மையில் ராதா குண்டத்தின் கரைகளிலிருந்து பக்தி தொண்டு புரிபவர்கள்தான் இந்த அகிலத்திலேயே அதிர்ஷ்டம் செய்தவர்கள். சோ மறுபடியும் அவர் வந்து ஜனங்களை பத்தி சொல்லிட்டு இங்க குறிப்பா மக்களை பத்தி சொல்றார். கர்மிகள் வந்து சாதாரண மனிதர்களை காட்டிலும் பகவானை அணுகக்கூடிய கர்ம யோகிகள் அவங்க உயர்ந்தவர்கள். அந்த கர்மிகளை காட்டிலும் ஞானிகள் உயர்ந்தவர்கள், ஞானிகளை காட்டிலும் பக்தர்கள் உயர்ந்தவர்கள், பக்தர்களை காட்டிலும் தூய பக்தியில, அதாவது பகவான் மேல அன்பை வளர்த்து செஞ்சவங்க, பிரேம பக்தியில இருக்கக்கூடியவங்க உயர்ந்தவங்க. ஸோ அந்த பிரேம பக்தியில இருக்கிறவங்களை காட்டிலும் ஸ்ரீமதி ராதா கோபியர்கள் உயர்ந்தவர்கள், கோபியர்கள ஸ்ரீமதி ராதாராணி உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்றார். அந்த ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். கிருஷ்ணருக்கு பிரியமான ராதாராணியினுடைய குண்டமும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. ஸோ ராதா குண்டம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிக்கும். ஸோ கிருஷ்ணருடைய அஷ்டகாலிய லீலா ஒவ்வொரு நாளை 8 பிரிக்கிறாங்க. 8 பிரித்து ஒவ்வொரு நேரத்துலையும் கிருஷ்ணர் இந்த லீலைகளை நித்தியமாக புரிஞ்சுட்டுருக்கார் விருந்தாவனத்தில். ஸோ அந்த அஷ்டகாலிய லீலா பண்ணக்கூடிய கிருஷ்ணருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தனுக்கு ராதா குண்டத்தில் சேவை பண்ணுறதுக்கு மனம் இல்லாமல் யார் இருப்பா அப்படிங்கிறார். நமக்கு அதை சேவை பண்ணுறது மனசு இருக்கா இல்லையே? நமக்கு நம்ம அதை வந்து செயற்கையாக நம்ம அது மாதிரி கற்பனை பண்ணிக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்தில் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நபர்களை நம்ம பார்க்கலாம். விருந்தாவனம் நம்ம வந்து விருந்தாவனம் ராதா குண்டம் ராதா குண்டம்னு ஊருப்பட்டது பேசுவோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய குணநலன்களை பார்த்தீங்க அப்படின்னா பாச்சோ வேகம் மனசோ குரோத வேகம் அதுவே இருக்காது. அதெல்லாம் கட்டுப்படுத்தி வர்றவங்க தான் இந்த நிலைக்கு உயிர் பெற முடியும். ஸோ இது வந்து பாவபக்தி, மறுபடியும் சொல்றேன், பாவ பிரேம பக்தியினுடைய நிலைகள் இது. ஸோ பிரபுபாத் பெரிய பொருளரை கொடுத்துருக்கார். யார் படித்து பார்த்தது? படித்து பார்த்து அட்லீஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 பக்கம் இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பிரபுபாத் வந்து அந்த கர்மவாதிகளை பற்றி தான் நிறைய பேசுகிறார். கர்மிகளை பற்றி இவ்வளோ பெரிய பொருளர பேசுகிறார். ராதா குண்டத்தை பற்றி பிரபுபாத் அந்தளவு நமக்கு விளக்கலாம். ஏன்னா நம்மளால் நம்ம பெரும்பாலான அந்த நிலை இல்லைங்கிற காரணத்தால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரபுபாத் கிருஷ்ணருடைய சக்தி 3 இருக்குது, ஆன்மீக சக்தி, இடைச்சக்தி, ஜடசக்தி. ஸோ இந்த ஜடசக்தியில் ஆளுகைக்கு உட்பட்டவங்கலாம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னா புலனின்பத்துக்காக நாய்களையும் பன்றிகளையும் போல உழைக்கிறார்கள். ஸோ இப்படிலாம் செஞ்சதுக்கப்புறம் ஜனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யக்ஞத்தில் விருப்பம் கொள்கிறாங்க. ஸோ ஷேனே புண்ணிய மத்திய லோகம் வசந்தி, அவங்க யக்ஞம்லாம் செஞ்சு படிப்படியாக வரும்போது மேலே கீழே சுற்றின்னு இருக்க வேண்டியதுதாங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து கர்மிகள் வந்து ஞானிகளாகிறாங்க. யாய தாமாம் பிரபத்தியந்தே தாம் சதவே பஜாமேகம், யார் வந்து யார் எந்த அளவுக்கு பகவான்கிட்ட சரணடைஞ்சாலும் எல்லாரையுமே வந்து பகவான் பிரியம் கொள்கிறார். வேதங்களின் கட்டளையை யாரு ஏத்துக்கிறாங்களோ அவங்கள வந்து பகவான் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிபலன் கொடுக்கிறார். ஸோ பா மக்கள் புண்ணிய காரியம் செஞ்சா தேவலோகத்துக்கு போனால் எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணர் தான் வந்து அவங்களுக்கு வழிவகை பண்ணுறார். இருந்தாலும் மக்கள் வந்து இந்த ஜடசிக்கல்ல சிக்குண்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கக்கூடிய ஞானியானவன் இந்த மக்களை காட்டிலும் உயர்ந்தவன். அப்படி பல்வேறு ஞானிகள் இருந்தாலும் ஞானிகளில் சிறந்தவனாக ஆகிறான் பக்தன். யார் கிருஷ்ணரை எல்லா காரணங்களும் காரணமாக உணர்றானோ அவன் எல்லா ஞானிகள்லையும் சிறந்தவன். இது எங்கே சொல்கிறார் கீதையில் கிருஷ்ணன்? என்னை எல்லா காரணங்களுக்கும் காரணமாக உணரக்கூடியவன் எல்லா ஞானிகள்லையும் உயர்ந்தவன். மனுஷ்யானாம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஏழு பத்தொம்போது தெரியலையா? வாசுதேவன் சர்வமிதி சமஹாத்மஸ்து துர்லபா. ஆறாம் பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தி வாசுதேவன் சர்வமிதி சமஹாத்மஸ்து துர்லபா. பல ஜென்மங்கள் கடந்ததுக்கு அப்புறம் ஞானியானவன் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கிற என்னையே எல்லா காரணங்களும் காரணமா தெரிஞ்சு என்கிட்ட சரணடைகிறாங்க. சோ அப்படிப்பட்ட ஞானியானவன், அதாவது ஞானியா இருந்து பக்தனுக்கு வரக்கூடியவன், அந்த பக்தனானவன் ஞானியை ஞானிகள்ல உயர்ந்தவனா கருதப்படுறான். சோ அந்த பக்தர்கள்ல உயர்ந்தவர்கள் இங்க பிரபுபா கோட் பண்றார். அடுத்த பக்கம் திரும்பி பார்த்துருந்தா சொல்லியிருந்துருப்பீங்க. பற்பல பிறகுகள் கடந்து வரக்கூடிய பக்தன் ஞானியை விட சிறந்தவன். ஸோ அந்த பக்தர்களில் சிறந்தவர்கள் கோபியர்கள், கோபியர்கள் சிறந்தவர் ஸ்ரீமதி ராதாராணி. அடுத்த பதம், ஸ்ரீமதி ராதாராணி தெய்வீக ஏரி உயர்ந்த முனிவர்களால் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதாக விளக்கப்படுகின்றது. சந்தேகமின்றி மிக உயர்ந்த பக்தர்களால் கூட சில சமயம்தான் ராதா குண்டத்தை அடைய முடியும். எனவே சாதாரண பக்தர்களுக்கு அது மேலும் கடினமானதாகும். ஒருவன் இந்த புனித தீர்த்தத்தில் ஒரு முறை நீராடினால் கூட கிருஷ்ணருக்கான தூய அன்பை அது உண்டாக்கும். சோ இங்க பொருளுரையில பாத்தீங்கன்னா பிரபுபா சொல்றார், பெரும் முனிவர்களான ஸ்ரீ பக்தி சிதான் சரஸ்வதி தாக்கூர் இதை பற்றி எழுதுகையில், உயர்ந்த முனிவர்கள் மற்றும் நாரதர் சனகர் போன்ற உயர்ந்த பக்தர்களுக்கு கூட ராதா குண்டத்திற்கு வந்து நீராட வாய்ப்பு கிட்டுவதில்லை. பின் சாதாரண பக்தர்களை பற்றி என்ன சொல்வது? என்னங்க நாரதர் திருலோக சஞ்சாரி எங்கே வேணாலும் நினச்ச இடத்துக்கு போகலாங்க, நீங்கள் ராதா குண்டத்துக்கு வர்றதுக்கு என்னங்க இருக்குது? நானே போய் ராதா குண்டத்தை பார்த்துட்டு வந்தேனே, அங்கே போய் டம்மால்னு ஒரு தடவை குளிச்சுட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு, இதில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. ராதா குண்டத்தில் நீராடலாம், நம்ம போய் சும்மா ஒரு முக்கு முக்கு எந்திரிச்சிட்டு வந்துடலாம். ஆனால் அது வந்து அப்படி முக்கி எந்திரிச்சிட்டு வந்தவங்கெல்லாம் பிரேம பக்தி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இங்கே உண்மையில் இவர் என்ன சொல்ற, ஒரு தடவை நீ ராதா குண்டத்தை நீராடினாலும் அதன் மூலமா ஒருத்தர் பிரேம பக்தி அடைய முடியுங்கிறார். ஸோ அப்ப எவ்வளவு பேர் நான் ராதா குண்டத்தை போய் குளிச்சுட்டு வருவாங்க. ஸோ அப்படி குளிச்சுட்டு வந்தவங்களை எத்தனை பேர் பிரேம பக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒருத்தரும் அடைய மாட்டாங்க. அப்ப ரூபகோசாமி சொல்லுவது தப்பா? எத்தனையோ பேர் ராதா குண்டத்துல குளிச்சுட்டு வருவாங்க. அங்க போனீங்கன்னா ஊர் ஜனங்களாம் ராதா குண்டத்துல குளிப்பாங்க. அப்ப ரூபகோசாமி சொல்றது தப்பா? நம்ம மாயால கவலைப்பட்டிருக்கோம், அதனால என்ன ராதா குணத்துல குளிச்சா பிரேம பக்தி அடைஞ்சிருவோங்கிறாரு. சோ ராதா குணத்துல குளிச்சா அப்படின்னா அப்ப குளிச்சுட்டு வரவங்க எல்லாம் பிரேம பக்தி அடைஞ்சிட்டாங்களா? கோபியரோட மனபாவத்துல கொஞ்சம் வரீங்க. ஏன் கேள்வி ஸ்ட்ரைட்டு, நான் இதெல்லாம் கேட்கல. ஏன் கேள்வி, ரூப கோசாமி சொல்றாரு குளிச்சா பிரேம பக்தி வருங்கிறாரு. This is nice fine. அவங்க குளிச்சுட்டு வந்ததா தெரியலாம், ஆனா உண்மையில அவங்க குளிக்கல, குளிக்கல ராதா குண்டத்துல அவங்க குளிக்கல. அதுதான் கருத்து. ஸோ ராதா குடத்தில் குளிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. நம்ம பக்தர்கள் யாரும் பெரும்பாலும் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் இஸ்கான்லேயே ஒரு சிலர் போய் குளிப்பாங்க. பெரும்பாலும் ஒன்று ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தீர்த்தத்தில் இறங்கி நீராடினாலும் ஒன்று தான், அந்த தீர்த்தத்தில் வந்து நீர் எடுத்து தலையில் தெளிச்சினாலும் சரி அதே பலன் உண்டுன்னு சாஸ்திரங்கள் சார். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம பெரும்பாலும் ராதாகுண்டம் சியாமகுண்டத்துலலாம் யாரும் குளிக்க மாட்டாங்க. நம்ம வந்து அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பிரபுபாதை வந்து தடை பண்ணிட்டார் இஸ்கான் பக்தர்களுக்கு, ஏன்னா நம்ம பெரும்பாலும் அந்த நிலையில் இல்லை அப்படிங்கிற காரணத்தால் பிரபுபாத் வந்து இஸ்கான் பக்தர்கள் யாரும் அங்கே குளிக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம யாரும் முதல்ல ராதாகுண்டத்தில் குளிக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம அந்த நிலையை அடையும் போது தாராளமாக அந்த ராதாகுண்டத்தில் குளிக்கணும். ஆனால் அந்த நிலையை எப்படைவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு விரைவாக நம்ம அந்த நிலையை அடைய முடியும். ஆனால் நம்மளும் ராதா குண்டத்துக்கு சேவை பண்ணலாம். எப்படி சேவை பண்ணலாம், எப்படி நம்ம ராதா குண்டத்துக்கு சேவை பண்ண முடியும் சொல்லுங்க. எப்படி நம்ம ராதா குண்டத்துக்கு சேவை பண்றது? இன்னும் எந்த மொழி முழிக்கிறீங்க? ஓகே, பட் இன்னும் ராதா குண்டம் டைரக்டா வாங்க. ராதா குண்டத்துக்கு எப்படி நம்ம சேவை பண்றது? சரி, அதை விட்டு தள்ளுங்கப்பா. கிருஷ்ணருக்கு நீங்க எப்படி சேவை பண்றீங்க? கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்றீங்க? கிருஷ்ணருக்கு 9 விதமா சேவை பண்றோம். எப்படி? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்மீயம். இதே விஷயத்த ராதா குண்டத்துக்கும் பயன்படுத்தலாம். ராதா குண்டத்தை பத்தி நம்ம புகழ்ந்து பேசலாம், ராதா குண்டத்தை பத்தி கேட்கலாம், ராதா குண்டத்தை நினைவிற்கொள்ளலாம், ராதா குண்டத்துக்கு சேவை பண்ணலாம். பாத சேவனம் அப்படின்னா ராதா குண்டத்தை வந்து சீரமைக்கிறதுக்கு நம்ம வந்து உதவி பண்ணலாம். அங்கே போனோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டலாம், அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம். அங்கே போனோம் அப்படின்னா இறங்கி நம்ம வந்து சுத்தம் பண்ணலாம். இறங்கினா ராதா குண்டத்துக்குள்ளார இறங்கி இல்லை, அதாவது களத்தில் இறங்கி கரையில் வந்து சுத்தம் பண்ணலாம். பாத சேவனம், அர்ச்சனம், ராதா குண்டத்துக்கு அர்ச்சனம் பண்ணலாம், வந்தனம் விழுந்து வணங்கலாம். அதுக்கு சேவகனா வந்து சேவை பண்ணலாம் ராதா குண்டத்துக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளால வந்து அதுல குறிப்பா முக்கியமா நம்ம ராதா குண்டம் வரும்போது நம்ம வந்து பொதுவா எல்லாத்துலேயும் வந்து ஸ்ரவணம் கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பகவானுடைய நாமத்துல வரும்போது. ஆனா ராதா குண்டத்துல வரும்போது மிச்ச சேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ராதா குண்டத்தை பத்தி பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. ஆனா நம்ம அதை பத்தி நினைவு கொள்ளலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நம்ம ராதா குணத்தானே போகும்போது நம்மளால் முடிஞ்சா ஏதாவது நம்மளுடைய உடலை உபயோகப்படுத்தி கைங்கரியம் பண்ணுறது ரொம்ப சிறந்தது, ஏன்னா நம்மளுடைய நிலைக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ராதா குணத்துக்கு சேவை பண்ணலாம்.